நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இசைக்கு மயங்காத உயிரினமே கிடையாது. உயிரினங்கள் மட்டும் இல்லைங்க, மரங்கள் செடி கொடிகள் கூட இசையை கேட்டு நல்லா வளர்ந்து அதிக மகசூல் கிடைக்குதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. குழந்தை கருவில் இருக்கும் போது தாயே நல்லா இசை கேட்க சொல்றாங்க, பிறந்த உடனேயே தாளாட்டு பாடுறாங்க. குழந்தைகள் வளரும் போது இசையை கேட்டு வளர்றாங்க. பிற்காலத்துல வயசானாலும் கூட இசையை கேட்கறோம். இயற்கை எய்தின பிறகும் கூட இசை தொடர்ந்து வருது இல்லைங்களா. இசையை ரசிக்க தெரிந்தவன் தான் மனிதன். சரி, இப்படிப்பட்ட இசையை பாடமாக சொல்லிக் கொடுக்கிற கோவை ஆர்எஸ்புரத்தில் இயங்கி வரும் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஆர். ராஜேந்திரன் அவர்கள் நம் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஆர். ராஜேந்திரன் அவர்கள். வணக்கம் சார்.
வணக்கம்.
தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி ஆர்எஸ்புரத்தில் இருக்குது. இது வந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இதுவரைக்கும் வெளியே வந்திருக்கிறாங்க, அதை பத்தி சொல்லுங்க.
இந்த கல்லூரி 1993 ஆண்டு டிசம்பர் திங்களில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கல்லூரி ஆரம்பித்த பொழுது சற்றேறக்குறை ஒரு 50 மாணவர்களை கொண்டுதான் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கல்லூரியிலே கிட்டத்தட்ட ஒரு 150 மாணவர்கள் ஆண்டுதோறும் படித்து வருகிறார்கள். இதுல ஒவ்வொரு ஆண்டும் சேர்க்கை, மாணவர் சேர்க்கை என்பது ஒரு விண்ணப்ப படிவங்கள், ஒரு 100 விண்ணப்ப படிவங்களுக்கு கூடுதலாக பெற்று செல்கிறார்கள். அவர்களில் வந்து இங்க விரும்பி வந்து இசையை கற்றுக்க வர்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 பேர் கிட்ட வராங்க. அதில் ஒரு 50-60 பேருக்கு வந்து தொடர்ச்சியா முதலாம் ஆண்டுல சேர்ந்து அவங்களுடைய இசைக்கல்வியை பயில்றாங்க.
இதுக்கு அட்மிஷன் எலிஜிபிலிட்டி அதெல்லாம் பத்தி சொல்லுங்களேன். பட்டப்படிப்பு இருக்குதா, பட்டயப்படிப்பு இருக்குதா, முதுநிலை படிப்பு இருக்குதா, அதெல்லாம் பத்தி சொல்லுங்களேன்.
எங்க கல்லூரி கிட்டத்தட்ட 1993 இயங்கிக்கிட்டு வந்தாலும் இங்க வந்து இசைக்கலைமணி என்ற டைட்டில் கோர்ஸ், இசைக்கலைமணி என்ற தலைப்பு, அந்த தலைப்பு பட்டயப்படிப்பு இல்ல, அது தலைப்பு சான்றிதழ் படிப்பு. இதுல வந்து இசைக்கலைமணிங்கிற தலைப்புல குரல் இசை, வீணை, வயலின், இந்த 3 பாடப்பிரிவுகள் தான் இங்கு கற்பிக்கப்படுகிறது. அதை இதற்கு அடுத்தாற் போல ஆடற் கலைமணி என்ற ஒரு பரதநாட்டியத்தை கற்பிக்கும் ஒரு வகுப்பு நடைபெறுகிறது. இந்த வகுப்பும் 3 ஆண்டுகளுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு. இதுவும் ஆடற் கலைமணி என்ற தலைப்பில் இவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இது தவிர பட்டயப்படிப்பு ஒன்று, 3 இசைக்கலைமணி, பாட்டு, வயலின், வீணை 3 படித்தவர்களுக்கு 1 இசையாசிரியர் பயிற்சி பட்டய வகுப்பு நடைபெறுகிறது. இதற்கு வந்து 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இந்த இசைக்கலைமணி ஆடற் கலைமணி படிப்பில் அவர்கள் சேர விரும்புபவர்களுக்கு 8 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் என்ற நிலையிலே அவர்களுக்கு கல்லூரியிலேயே சேர்க்கை வழங்கப்படுகிறது.
இங்கே சேர்றதுக்கு ஃபீஸ் அதெல்லாம் பத்தி சொல்லுங்களேங்க சார். டீச்சர் ட்ரைனிங் எல்லாமே பத்தி சொன்னீங்க. இது வந்து அப்ளை பண்ண எல்லாருக்குமே அட்மிஷன் கிடைச்சிருமா, எப்படி எக்ஸாம் எதுவும் இருக்குதா, அதை சொல்லுங்களேன்.
இதற்கான கல்வி கட்டணம்ங்கிறது வந்து அரசு வந்து சிறப்பு கட்டணமா ஒரு 200 ரூபாயும், படிப்பு கட்டணமா 75 ரூபாயும், அதாவது முன்வைப்பு தொகை காஷன் டெபாசிட் ஒரு 10 ரூபாயும், சேர்க்கை கட்டணம் ஒரு 2 ரூபாயும் தான் இந்த முதல் ஆண்டில் சேர்க்கை மாணவர்களுக்கு பெறப்படுகிற ஒரு கட்டணம். இதில் வந்து எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு அந்த கல்வி கட்டணம் 75 ரூபாய் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இசையாசிரியர் பயிற்சி மாணவர்களுக்கும் இந்த கல்வி கட்டணம் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. எனவே 2 ஆண்டில் 3 ஆண்டில் பயிலும் மாணவர்களுக்கு 275 ரூபாய் மட்டும்தான் அவர்களுக்கு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. அதுவும் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு 200 ரூபாய் மட்டும்தான் வசூலிக்கப்படுகிறது. இசையாசிரியர் பயிற்சிக்கு 1 ஆண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டு ஆகிய 3 மாணவர்களுக்கும் 200 ரூபாய் மட்டுமே தான் அவர்களுக்கு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இதை தவிர ஏனைய கட்டணங்கள் எதுவும் அவர்களிடமிருந்து பெறப்படுவதில்லை. இங்கு படிக்கும் மாணவர்களுக்கு வேறு எந்த வகையிலும் அவர்களை வந்து கட்டணம் வசூலிப்பது என்பது இல்லை. இது முழுக்க முழுக்க அரசனுடைய நிறுவனம் என்பதால் அவர்களிடமிருந்து இருந்து பெறப்படும் கட்டணம் இது மட்டுமே என்பதை இப்போது கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இங்கு விண்ணப்பித்தவர்கள் அனைவருமே சேர்க்கை கொடுக்கப்படுகிறதா என்பது கொஞ்சம் சந்தேகம்தான். ஏனென்றால் இங்கு விண்ணப்பித்துவிட்டு ஏதோ ஏட்டுக்கல்வி மட்டும் என்று அவர்கள் நினைத்து வருபவர்களுக்கு அது வாய்ப்பு அமையாமல் போய்விடும். அவர்களை வந்து நேர்முக தேர்வு மூலமாக தான் நாங்கள் வந்து அவர்களுக்கு சேர்க்கை வழங்குகிறோம். நேர்முக தேர்வு என்பது இந்த ஆசிரியர்கள் குழு அமைத்து அந்த குழு மூலமாக அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் வந்து முன்னாடி இசை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு அவசியமும் இல்லை. இசைக்கருவிகளை இயக்கும், அதாவது வாசிக்கக்கூடிய திறமை அவர்களுக்கு இருக்குதா என்பதை பற்றியும் நாங்கள் எங்களுடைய அந்த நேர்முக தேர்வில் அதற்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை. அவர்களிடம் இருக்கும் ஆர்வம், அவர்கள் இந்த துறையில் வருவார்களா என்பதை பற்றி மட்டுமே நாங்கள் அதை நேர்முக தேர்வில் கண்டு அவர்கள் இங்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பது அவர்கள் வரும் அந்த நோக்கம் அவர் நேர்முக தேர்விலே தெரியும். அந்த அதை வைத்த நாங்கள் அவர்களுக்கு விண்ணப்பப்படியும் கொடுத்த அவர்களுக்கு நேர்முக தேர்விலே அவர்களுக்கு சேர்க்கை அளிக்கப்படுகிறது.
ரொம்ப விளக்கமா சொன்னீங்க சார். அப்புறம் உதவித்தொகை ஏதாவது இங்கு கிடைக்குதுங்களா?
இந்த கல்லூரியிலே ஆரம்ப காலத்திலே பின்தங்கி வகுப்பு மாணவர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே உதவித்தொகை அரசால் வழங்கப்பட்டு வந்தது. 2007 முதல் ஒவ்வொரு மாணவருக்கும், இங்கு படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் இங்கு படிக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் திங்கள் தோன்று 250 ரூபாய், 10 மாதங்களுக்கு ஆண்டுதோறும் 2500 ரூபாய் அவர்களுக்கு உதவித்தொகை அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகையை இந்த ஆண்டு முதல், ஏனென்றால் கடந்த அந்த நிதிநிலை அறிக்கையிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பின்படி இந்த ஆண்டு முதல் அவர்களுக்கு ஆண்டுதோறும் 5000 ரூபாய், அதாவது திங்கள் ஒன்றுக்கு 500 ரூபாய் வீதம், 10 மாதங்களுக்கு 5000 ரூபாய் அவர்களுக்கு நேரடியாக வழங்குவதற்காக ஒரு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு 5000 ரூபாயை அவர்களுக்கு காசாகவோ காசோலையாகவோ வழங்குவதற்கு கூட எங்களுக்கு அனுமதி இல்லை. நேரடியாக இசிஎஸ் மூலம், அதாவது இந்த மின்னஞ்சல் மூலமாக அவர்களுக்கு நேரடியாக அவர்கள் வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு அவர்களுக்கு நேரடியாக அந்த 5000 ரூபாய் சென்றடையும் வகையிலே இப்பொழுது அரசு அறிவித்துள்ளது. எனவே அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இங்கு படிக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் அவர்களுக்கு 5000 ரூபாய் கல்வி உதவித்தொகை அரசால் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இது. இங்கு படிக்கும் மாணவர்கள் தற்பொழுது அரசு புறத்திலே வாடகை கட்டிடத்திலே இந்த கல்லூரி இயங்கி வருவதால் நாங்கள் புதிதாக கட்டிடம் கட்டும் ஒரு வாய்ப்பை கடந்த ஆண்டு வரை நாங்கள் பெறவில்லை. இப்பொழுது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்கள் கல்லூரிக்கு சொந்த கட்டடம் கட்டுவதற்காக 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு வெளியிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது இயங்கி வரும் இந்த கல்லூரி மலுமிச்சம்பட்டி என்ற இடத்திலே 1 ஏக்கர் 10 சென்ட் நிலப்பரப்பில் இங்கு நமது கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் 1 ஏக்கர் 10 சென்ட் இடத்தை கல்லூரிக்கு வழங்கியுள்ளார்கள். அந்த இடத்திலே கல்லூரிக்கான சொந்த கட்டடம் கட்டுவதற்கான பணிகள் விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இனி வருங்காலங்களில் மாணவர்களுடைய தங்கும் விடுதிகள் மற்றும் துறை விரிவாக்கம் போன்றவை எளிமையாக ஒரு நடைபெறுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக எங்களுக்கு அமைந்துள்ளது. இது அரசினுடைய முழு இசை கல்லூரிக்காக அளிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஊக்கம். இந்த ஊக்கத்தை நாங்களும் எங்கள் ஆட்சித்தலைவர் மூலமாகவும் பெற்று இந்த பணி விரைவாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறோம்.
சரிங்க சார். இப்ப தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இசை கல்லூரிகள் இருக்குது? இப்ப அரசு பாத்தீங்கன்னா கலை பண்பாட்டுக்காக நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணி அதை வளரணும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்துட்டு வர்றாங்க, அதெல்லாம் பத்தி சொல்லுங்களேன்.
கலை பண்பாட்டு துறையின் சார்பா எங்க கல்லூரிகள் மொத்தம் 4 கல்லூரி இயங்கி வருகிறது. சென்னையிலே 1 கல்லூரியும், மதுரையிலே 2வதாக 1 கல்லூரியும், 3வதாக நமது கோவையிலே 3வது கல்லூரியும், 4வதாக திருவையாறிலே 1 கல்லூரியும், மொத்தம் 4 கல்லூரிகள் இயங்கி வருகிறது. இந்த 4 கல்லூரிகளும் கலைப்பண்பாட்டு துறையின் கீழ் இயங்கி வருகிறது. இந்த 4 கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு அரசும் எங்கள் துறையும் முழுமையாக ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டு எங்களுடைய வளர்ச்சி, இசை வளர்ச்சி, பாரம்பரிய கலை மற்றும் இசை சம்பந்தப்பட்ட அனைத்தும் நல்ல ஒரு வளர்ச்சியை காண வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு எந்தவித ஒரு நாங்கள் அனுப்புகின்ற திட்டங்கள் அனைத்தையும் அரசு முழுமையாக அதற்காக நான் ஒரு ஆதரவு அளித்து எங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி வருகிறது.
இங்கே கொடுக்கப்படுகிற பாடத்திட்டம் பத்தி சொல்லுங்க, அதாவது தியரி அஸ் வெல் அஸ் பிராக்டிகல், அதை பத்தி எல்லாம் விரிவா சொல்லுங்களேன்.
இங்க நடத்துற பாடத்திட்டம் வந்து மொத்தம் ஒரு பிராக்டிகல் முன்னுரிமை கொடுத்துதான், செயல்முறை பாடத்திட்டத்துக்கு தான் இங்க முன்னுரிமை கொடுத்திருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம், மொத்தம் 5 மணி நேர பாட வேலையில 3 மணி நேர பாட வேலையை வந்து முக்கிய பாடமாக எடுத்துக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். உதாரணமா சொல்ல போனா குரல் இசை பாட்டு முக்கிய பாடம் எடுத்துட்டாங்கன்னா கருவி இசை வீணையோ வயலினோ ஒரு துணை பாடம் எடுக்கணும். பாட்டு குரல் இசை முக்கிய பாடம் எடுக்கிறவங்களுக்கு 3 மணி நேர வகுப்பு, துணைப்பாடம் எடுக்கிறவங்களுக்கு 1 மணி நேர வகுப்பு, இதுக்கு இசையியல் எடுக்கிறவங்களுக்கு அது 1 மணி நேர வகுப்பு. இசையியலும் துணைப்பாடமும் கம்பல்சரி, அதனால இதுக்கு 1 மணி நேரம் அதுக்கு 1 மணி நேரம், மொத்தத்தில் வந்து 5 மணி நேர பாட வேலையில 3 மணிக்கு பாட வேலையை வந்து நாங்கள் வந்து முக்கிய பாடம் யார் எடுக்கிறாங்களோ, குரலிசை எடுத்தானா அவங்களுக்கு 3 மணி நேரம், வீணை எடுத்தா வீணைக்கு 3 மணி நேரம், வயலின் எடுத்தா வயலுக்கு 3 மணி நேரம், பரதநாட்டியம் எடுத்தா பரதநாட்டியத்துக்கு 3 மணி நேரம், அப்படிதான் நாங்கள் வந்து பாடத்திட்டம் அமைச்சிருக்கிறோம். இந்த அவங்களுடைய பாடத்திட்டம் அமைஞ்சிருக்குது. இதுக்கு இன்னொரு காரணம் சொல்ல போனா இது பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், அதாவது அவங்க வந்து வெளியில போய் ஒரு கலைஞரா வரணுங்கிற நோக்கத்தோட தான் இந்த பாடத்திட்டம் அமைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இதனுடைய மதிப்பெண்களும் அது மாதிரி தான் இருக்கும். ஆண்டு இறுதி தேர்வு வந்து அரசால் நடத்தப்படுது. முதலாம் ஆண்டு, இரண்டாம் ஆண்டு, மூன்றாம் ஆண்டுல வந்து அரையாண்டு தேர்வு வரைக்கும் தான் நாங்க நடத்துவோம். மூன்றாம் ஆண்டு முழு ஆண்டு தேர்வு, ஆண்டு இறுதி தேர்வு வந்து அரசால தேர்வாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு அவர்கள் தான் இந்த தேர்வை நடத்துறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த செயல்முறை முக்கிய பாடம் தேர்வுக்கு 500 மதிப்பெண்கள், துணைப்பாடத்துக்கு 100 மதிப்பெண்கள், மொத்தம் 600 முக்கிய பாடத்துக்கு, அதாவது செயல்முறை தேர்வுக்கு மொத்தம் 500 பிளஸ் ஒரு 100 600 மதிப்பெண்கள். இசை இயலுக்கு வந்து முதல் தாள் இரண்டாம் தாள்னு ரெண்டு தாள் இருக்கு. ஒரு ஒரு தாளுக்கும் 100 மதிப்பெண்கள் தான். அதனால அது ஒரு 200 600 800 மதிப்பெண்கள், 800 மதிப்பெண்கள் 600 மதிப்பெண்கள் வந்து செயல்முறைக்கு நமக்கு கொடுக்கறதுனால இங்க செயல்முறை கல்வி தான் ரொம்ப அதாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாங்க கருதுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா இந்த ஏட்டுக்கல்விங்கிறத வந்து தேரியெல்லாம் வந்து கூடுமான வரைக்கும் அவங்க புக்ல படிச்சு தெரிஞ்சுக்குவாங்க. பிராக்டிகல் வந்து நேரடியாக சொல்லிக் கொடுக்கற ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வந்து இங்க படிக்கிற மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பாடத்திட்டத்தை வந்து இதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு குழு, அப்புறம் வந்து துறை சார்ந்த அந்த முதல்வர்கள், மற்ற எங்கள் கலைகள் அறிவறிஞர், அப்புறம் இந்த பள்ளிக்கல்வித்துறை, எங்களுடைய துறை தலைவர் எல்லாருமே சேர்ந்துதான் இந்த பாடத்திட்டத்தை உருவாக்குறாங்க. அந்த அவங்க உருவாக்கி தந்த பாடத்திட்டத்தின்படி தான் எங்களுடைய இந்த மூன்றாடுக்கான பட்டய அதாவது டைட்டில் கோர்ஸ், இசைக்கலைமணி டைட்டில் கோர்ஸ், ஆடர் கலைமணி டைட்டில் கோர்ஸுக்கான பாடத்திட்டத்தை அதை ஒவ்வொரு ஆண்டும் பிரிச்சு, முதலாண்டும் ஆண்டு, இரண்டாம் ஆண்டு, மூன்றாம் ஆண்டுன்னு பிரிச்சு, அந்த ஒவ்வொரு ஆண்டிலும் முதலாம் ஆண்டுல காலாண்டுக்கான பாடத்திட்டம், அரையாண்டுக்கான பாடத்திட்டம், முழு ஆண்டுக்கான பாடத்திட்டம்னு ஒரு மூணு பிரிவா பிரிச்சு மூணாண்டுக்கும் சேர்த்து நாங்க ஒரு ஒரு பிரிவா பிரிச்சு சொல்லிக் கொடுத்தோம். ஆனா எப்படி சொல்லிக் கொடுத்தாலும் இங்க பிராக்டிகல் வந்து அந்த செமஸ்டர் மாதிரி அந்தந்த இயரோட அந்த பேப்பர் அதோட முடிஞ்சு போச்சு நாங்க வச்சுக்க முடியாது. மூன்றாம் ஆண்டு கடைசியில போய் படிக்கிற மாணவர்கள் இந்த அடிப்படை பயிற்சி அதாவது அபியாச காலம் சொல்லுவோம், அடிப்படை பயிற்சி வச்சுக்கலாம், வரிசைகள் சொல்லுவோம், சரளி வரிசை, ஜெண்ட வரிசை, மேல்சை வரிசை, இந்த மாதிரி தாட்டு வரிசை, கீதம் வரைக்கும் இது வந்துதான் முதலாம் ஆண்டோட நின்று போயிடும். ஆனா முதலாம் ஆண்டுலயே இருக்கிற வர்ணத்துல இருந்து ஆரம்பிச்சு கீர்த்தனை கிருதி மற்றும் பதம் ஜாவளி தில்லானா ராகமாளிகை அப்புறம் இந்த மாதிரி எல்லா அம்சகமான ஒரு எல்லா பாடல்களும் மூன்றாம் ஆண்டு வரைக்கும் அந்த முதல்ல கத்துக்கிட்டதை வந்து 3 ஆண்டுகளுக்கு அவங்க பயிற்சி பெற்றாக வேண்டும். ஏன்னா இதுல எது வேணாலும் அவங்க சாய்ஸ்ல ஸ்டூடெண்ட் மாணவருடைய விருப்பத்திற்கும் கேள்விகள் வரும், தேர்வாளருடைய விருப்பத்திற்கும் கேள்விகள் வரும். அதனால மொத்தம் அதுல இருக்கிற அந்த அடிப்படை பயிற்சி வரிசைகளை மட்டும் விட்டுட்டு மீது எல்லாமே இங்க 3 ஆண்டு பாடத்திட்டத்தில் இருக்கு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல தொடர்ந்து அவங்களுக்கு எதையும் அவங்க மறந்து போயிட முடியாது. எல்லாமே வந்து வெளியில அவங்க கச்சேரி பண்றதுக்கோ இல்ல ஒரு அவங்க இசையாசிரியரா போறப்போ இதை டீச் பண்றதுக்கோ அவங்களுக்கு தெரிஞ்சாகணும். அதனால செமஸ்டர் முறையில இந்த பேப்பர் சிஸ்டம் மாதிரி இங்க இது வரைக்கும் இல்ல. ஏன்னா அந்த மாதிரி பேப்பர் சிஸ்டம் வச்சு அதுக்கு மட்டும் அதை முடிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க, அவங்களுக்கு பயிற்சி வந்து குறைவாயிடும். அதனால இப்படி மொத்தமா எல்லாத்துக்கும் பயிற்சிங்கிறப்ப எங்களுக்கு கூடுதல் செயல்முறை பயிற்சிக்கான முக்கியத்துவம் இந்த எங்க கல்லூரி நடக்கிற இந்த கோர்ஸுக்கு அடிப்படையான முக்கிய காரணம் நாங்க கொடுத்து பண்ணி வரோம். இது வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு வருது, நாங்க பண்றோம்னு சொல்றது இல்ல, தொடர்ந்து நடந்துட்டு வரதுதான் இதனுடைய முக்கியத்துவம்.
பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கி வருதுன்னு சொன்னீங்க, அப்புறம் செயல்முறை கல்விக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்கறோம் அதுன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, இப்ப விஞ்ஞானம் அப்படின்னு எடுத்துட்டா நம்ம வந்து ரெகுலரா அப்டேட்ஸ் பண்றாங்க சிலபஸ்ல, இப்ப இந்த சிலபஸ் வந்து எப்படி நீங்க அப்டேட் பண்றீங்க? ஏன்னா இசை அப்படிங்கும் போது 7 ஸ்வரம் தான் அடிப்படை, இதோட அப்டேஷன் பத்தி சொல்லுங்களேன்.
அதாவது பள்ளி கல்வித்துறையினுடைய கீழ எங்க கல்லூரி எங்களை, அதாவது பள்ளி கல்வித்துறை தேர்வு மட்டும் நடத்தி கொடுக்குது, வேற ஒண்ணும் இல்ல. பள்ளி கல்வித்துறை எங்க முழுக்க முழுக்க வந்து நாங்க வந்து கலைப்பண்பாட்டுத்துறை, தமிழ்நாடு அரசு கலைப்பண்பாட்டுத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் நாங்க இயங்கிக்கிட்டு வரோம். எங்க கலைப்பண்பாட்டுத்துறையினுடைய ஏற்கனவே இந்த கலைப்பண்பாட்டுத்துறை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பள்ளி கல்வித்துறையினுடைய இந்த தேர்வு முறையெல்லாம் வழக்கத்தில் இருந்ததுனால இன்னை வரைக்கும் அது தொடர்ந்துட்டு வருது. ஏன்னா கலைப்பண்பாட்டுத்துறை ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி இந்த கல்லூரி ஆரம்பிச்ச போது சென்னையில ஆரம்பிச்சதுல இருந்து இந்த தேர்வு முறை வந்து அரசு தேர்வு இயக்குநராக தான் இதை நடத்திட்டு வராங்க. அதனால ஆண்டு இறுதி தேர்வு, அதனால அதுதான் இருக்கிறவர் நாங்க. அது பிறகு கலைப்பண்பாட்டுத்துறை ஆரம்பிச்ச பிறகு முழுக்க முழுக்க அதுக்கு முன்னாடி வந்து நாங்க அரசுடைய கண்ட்ரோல் இருந்தோம், கட்டுப்பாட்டில் இருந்தோம். இப்ப வந்து கலைப்பண்பாட்டுத்துறை வந்து கலைப்பண்பாட்டுத்துறையுடைய கட்டுப்பாட்டில் கலைப்பண்பாட்டுத்துறையின் கீழ் தான் நாங்க இயங்கிக்கிட்டு வரோம். எங்களுக்கு வந்து இந்த மத்த அறிவியலோ மத்த கணிதம் அது மாதிரி புதுசு புதுசா வர்றதுங்கிறது நம்ம இசையில கிடையாது. ஏன்னா இது வந்து இந்த பழமையை நாங்க வளர்க்கறதுக்காக தான் நாங்க இந்த கல்லூரி அரசும் எங்களுக்கு வழிகாட்டுது, அரசும் எங்க துறையும். ஏன்னா பழமையான கலைகள், ஏன்னா தொண்டு தொட்டு இருக்கிற கலைகள், இது பாரம்பரிய கலைகள், பாரம்பரிய கலைகளை வந்து அதனுடைய தனித்தன்மை ஒரிஜினாலிட்டி மாறாம அப்படியே கொண்டு போகணும் அப்படிங்கறதுனால தான் இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு பலவிதமான கலப்படங்கள் வந்துருது. ஒரு ஒரு இசைக்கும் ஒரு ஒரு தனித்துவம் உண்டு. இப்போ மெல்லிசைன்னா மெல்லிசைக்குன்னு ஒரு தனித்துவம் உண்டு, திரை இசைனா திரை இசைக்கு ஒரு தனித்துவம் உண்டு, கிராமிய இசைனா கிராமிய இசைக்கு ஒரு தனித்துவம் உண்டு, இந்துஸ்தானி இசைனா இந்துஸ்தானி இசைக்கு ஒரு தனித்துவம் உண்டு. அதே மாதிரி அவங்களுடைய தனித்தன்மையில சில வந்து அவங்களுக்கு கிடைச்ச சுதந்திரத்தைப்படி அங்க பண்ணிக்கலாம். இது கிளாசிக்கல் மியூசிக்ன்றப்போ இது ஒரு செம்மையான ஒரு இசை வடிவம். அதனால இந்த இசை செம்மை பாக்கப்பட்ட ஒரு இசை கிளாசிக்கல் மியூசிக். இந்த கிளாசிக்கல் மியூசிக்கு எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் எந்தவித கலப்படம் சேர்ந்துடக்கூடாது. அதுக்காக தான் ரொம்ப நிபுணர் குழு அதுக்கான ஒரு எங்களுக்கு வழிகாட்டி அதுக்கு பாடத்திட்டம் இருக்குது. அந்த நிபுணர் குழு வழங்குறது மட்டும் இல்ல, அந்த ஆசிரியர்களை தேர்வு பண்ற அந்த ஆசிரியர் தேர்வு குழு எல்லாமே அந்த தரமா இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்றாங்க. அப்படி வரும்போது நாங்க பழமைன்னு தான் போயிட்டே இருக்கோம். கிளாசிக்கல் தான் நாங்க இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நேத்துக்கு இந்த கர்நாடக சங்கீதம் இருந்ததுன்னு சொல்லிக்கிறதுக்கு இல்ல. ஏன்னா தேவார மோரும் தமிழ் இசைதான் இசையப்பதான் பாடி இருக்கிறாங்க. அதன் பிறகு வந்து தொடர்ந்து இன்னைக்கு இருக்கிறவங்க வரைக்கும் அந்த இசையை வந்து பாடிட்டு வராங்க. இதுல எந்த கலப்படம் வந்துடக்கூடாது, எந்த வித ஒரு ஏன்னா ஒரு ஒரு இசைக்கும் ஒரு ஒரு தனித்தன்மை உண்டுறப்போ சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவங்களுடைய இதுல வந்து சில ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்ம சங்கீதத்துல கூட எங்க சங்கீதத்துல கூட சொல்லலாம், அதாவது ஒரு பாஷாங்க ராகம் சொல்லி இன்னொரு ராகத்தினுடைய சொலத்தை எடுத்துக்கலாம் சொல்லலாம். அது கூட அதுக்கான ஒரு விதிமுறைகளை சரியா வகுத்துருக்காங்க. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நாங்க போயிட்டு இருக்கிறோம். அதனால எங்க இந்த கர்நாடக சங்கீதம் அழியக்கூடாது. இந்த கர்நாடக அதாவது மரபு கலைகள் மரபு இசை மரபு இசையெல்லாம் வந்து பாரம்பரியமா காக்கப்படணுங்கிறது தான் அரசனுடைய நோக்கம். இதுல வேற எந்த இசைக்கருவிகள் வெளிநாட்டு இசைக்கருவிகளோ இல்ல மற்ற நான் சொன்ன அந்த மெல்லிசையோ கிராமிய இசையோ இதுல எதுவுமே இதுல உள்ள வரல. முழுக்க முழுக்க இது செம்மையாக்கப்பட்ட பாரம்பரிய மரபு இசைகளை வளர்க்கறதுக்காகவே கொண்டு வந்த ஒரு இதுதான் அது. அதனால இது வந்து புதுசு புதுசா வரத விட ஏன்னா இது என்னைக்கும் கோல்டு கோல்டு இஸ் கோல்டு சொல்ற மாதிரி இந்த பழமைதான் இதுல இதுதான் மேல மேல மெருகத்துறோம். அந்த தங்கத்தை தான் நாங்க வந்து மேல மேல அது வந்து அதனுடைய தரம் குறையாம அதுல அந்த மாசுபடாம அதுல தூசி இருந்தா கூட அதெல்லாம் எடுத்துட்டு அதை மேல மேல மெருகத்தி விதவிதமா நாங்க இன்னைக்கு கொடுக்கறோம். அதை நாங்க கொடுக்கறோம்னா இந்த வாக்கியக்காரர்கள் இசை இயல் இசை புலவர்கள்ங்கிறவங்க அவங்க கொடுக்கற அந்த வடிச்சு வைக்கிற இது அதை நாங்க வந்து இன்னைக்கு கொடுத்துட்டு வரோம். என்ன சொல்ல போனா ஒவ்வொருத்தரும் ஒருவருடைய ஸ்டைல் அந்த ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஒருவருடைய ஸ்கூல்ஸ்ல இருந்து வர அந்த ஸ்டைல் பாணிகள் அந்த பாணிகளை வந்து நாங்க வந்து கத்துக் கொடுக்கும்போது இங்க எங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை உள்ள ஒரு பாடத்திட்டம் எல்லாம் எடுத்து அதுக்காக பண்ணி வரோம். அதனால எந்த வித ஒரு அந்த மரபு வழி மாறாம அந்த அவருடைய ஒரிஜினாலிட்டி மாறாம இருக்கணும் தான் இது அரசு செய்யறாங்க. இது குறிப்பா சொல்ல போனா இது வருவாய் ஈட்டக்கூடிய துறை இல்ல. இது வந்து அரசு வந்து செலவு செய்து இந்த துறையை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ இது நம்மளுடைய மரபு கலைகள். ஏன்னா உலகத்துல இருக்கிற நம்ம சங்கீதத்துக்கான ஒரு தனித்தன்மை உலக நாடுகள் முழுக்க தெரியுது. அதனால அங்கெல்லாம் இருக்கிறவங்க இங்க வந்து இந்த இசையை கத்துக்கும் போது இதனுடைய தனித்தன்மை மாறாம பாதுகாக்கங்கிறது அரசனுடைய நோக்கம். அதுதான் எங்க துறையினுடைய நோக்கம். அந்த துறை இதை காட்டுற வழியில் தான் நாங்க போயிட்டு இருக்கோம்.
அதாவது மரபும் தொன்மையும் மாறக்கூடாது, அப்படியே அதை வந்து அப்படியே நம்மளுடைய சந்ததியருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரி, இப்ப வந்துங்க சார், சங்கீதம் அப்படின்னாலே நம்மளுக்கு சங்கீத மும்மூர்த்திகள் தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க. தியாகராஜ சுவாமிகள், முத்துசாமி தீட்சிதர், அப்புறம் ஷியாமா சாஸ்திரி. இப்ப தெலுங்கு சமஸ்கிருதம் கீர்த்தனைகள் இருக்குது. இப்ப நீங்க எப்படி இங்க இது பிளஸ் தமிழ் எல்லாத்திலையும் சொல்லி தர்றீங்களா?
அதாவது சங்கீத மும்மூர்த்திகள் தியாகராஜ சுவாமிகள், முசாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி இவங்க மூணு பேருமே வந்து இசைக்காக பெரிய துண்டாற்றிய மாபெரும் வழிகாட்டிகள், எங்களுக்குள்ளே கண்கண்ட தெய்வம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர்களுக்கு அப்புறம் தான் இந்த இசையினுடைய வெளிப்பாடு நாங்கள் எல்லாருக்கும் பரவலாக்கப்பட்டது. ஏன்னா அவங்க வந்து இசை வளர்ச்சிக்காகவே அவங்களுடைய முழுசா அவங்களுடைய வாழ்நாள் அவங்க இதுக்கு வந்து தியாகம் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு மாமேதைகள் அவங்க மூணு பேரும். இவங்க மூணு பேரும் பண்ணாங்கன்னா இப்ப பண்ணிருக்கிறது காரணம் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய அந்த கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பாணிகள் அவருடைய மொழியில சொன்னாங்க. அதுதானே தவிர இந்த இசை வந்து இங்க வந்து எங்களுக்கு பாடத்திட்டம் வந்து தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு தமிழ் மூவர்கள் பாடல்களும் மற்றும் இதன் பிறகு வந்த சங்கீத மூமூர்த்திகள் அவர்களுடைய பாடல்களும் அதன் பிறகு தமிழிசை மூவர்கள் முத்துத்தாண்டவர் மாரிமுத்தா பிள்ளை அருணாச்சல கவிராயர் ஆகிய மூவர் அவர்களுக்கு அடுத்தபடியாக காலத்தால் அதுக்கு அடுத்தபடியாக வந்த தியாகராஜர் முத்துசாமி தீட்சிதர் ஷியாமா சாஸ்திரி அதன் பிறகு வந்த பெரியசாமி தூரன் பாபநாசம் சிவன் போன்றவர்கள் வந்து தமிழிலும் மற்ற இதர மொழிகளிலும் அவர்கள் நமக்கு அளித்துள்ள அந்த இசை உருப்படிகள் அனைத்துமே எங்களுடைய பாடத்திட்டத்தில் வந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் காவடி சிந்து அஷ்டபதி தரங்கம் ராக மாளிகை தியாகராஜ சுவாமியுடைய பஞ்சரத்ன கீர்த்தனை இப்படி எல்லாத்தையும் சேர்த்து தான் மொத்தமா எங்களுடைய பாடத்திட்டத்தில் வச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து ஒரு தமிழ்ல மட்டும்தான் அதாவது தெலுங்குலயே சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் இந்த பாடல்கள் இருக்குதுங்கிறதுல தமிழ்ல மிகையாக ஒரு 60% மேலாக தமிழ் கிருதி கீர்த்தனைகளும் 40% இந்த தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் மலையாள மொழி கிருதிகளும் கீர்த்தனைகளும் நாங்கள் எங்களுடைய பாடத்திட்டத்திலே இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த தமிழ் சங்கீத மும்மூர்த்திகள் மட்டும் இசை வளர்த்தார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் தான் நன்கு இந்த இசை வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டார்கள் என்று சொல்லலாம். ஏனால் இது வந்து தமிழ் தேவார மோர்கள் அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் மூன்று பேருமே தமிழால் பாடி இறைவனை வழிபட்டார்கள். ஏனென்றால் இசையால் தான் இறைவனை வழிபட்டுள்ளார்கள். ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் அவங்கவுங்களுடைய தாய்மொழி அவங்களுடைய சமய கோட்பாடுகளுக்கு உட்பட்டு தான் அவர்களுடைய இறைவனை வழங்கி வந்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் தான் வந்து வைணவத்திலே வைணவ பெரியார்கள் திவ்ய பிரபந்தம் அருளியவர்கள் பன்னீர் ஆழ்வார்களும் அவர்களும் இசையால் அவருடைய இறைவனை வழிபட்டுள்ளார்கள். அதற்கு தொடர்ந்து வந்த அத்தனை பேருமே வந்து எல்லா ஆன்மீக பெரியவர்கள் எல்லாமே இசையால் வழிபடுவது என்பது ஒரு மரபாக கொண்டுள்ளார்கள். அப்படி இசையால் வழிபடும் போது அவருடைய மொழியால் வழிபட்டார்கள். தேவாரமோர்கள் வழிபட்டார்கள், அவர்கள் தமிழால் வழிபட்டார்கள். அதன் பிறகு வந்த தமிழிசை மோகர்கள் அவர்களும் தமிழால் வழிபட்டார்கள். அதன் பிறகு வந்த சங்கீத மும்மூர்த்திகள் அவர்கள் மொழியால் இறைவனை வழிபட்டார்கள். அதன் பிறகு வந்த பாபநாதன் சிவன், அருணாச்சலம் வேதநாயகம் பிள்ளை, பெரியசாமி தோரன், ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் இவர்களெல்லாம் அதன் பிறகு தொன்று தொட்டு அவருடைய வழியிலேயே தான் அந்த இசையை மட்டும் வளர்த்தார்களே தவிர அவர்கள் மொழியால் அவர்களுடைய மொழியால் அவர்கள் இறைவனை வழிபட்டார்கள். எனவே மொழியும் இசையும் இரண்டு கலந்து இறைவனை வழிபடும் ஒரு நோக்கத்திற்காக பயன்பட்டாலும் அதில் சொல்லப்பட்ட கருத்துகள், அதில் உள்ள இசை நுட்பங்கள் எல்லாம் உயர்வானவை. எனவே அதை நாங்கள் வந்து தொடர்ந்து மாணவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு குறிக்கோளோடு தான் இந்த பாடத்திட்ட குழு அமைத்து அதற்கான ஒரு பாடத்திட்டத்தின்படிதான் நீங்கள் பாடத்திட்டம் நடைபெற்று வருகிறது.
சைவ வைணவ பெரியவர்களும் சரி, சமயக்குறவர்களும் சரி, இறைவனுக்கு நெருக்கமானது இசை மூலமா தான் அப்படின்ட்டு நமக்கு தெரிய வருது. சரிங்க சார், இப்ப வந்து இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கும் இப்ப இசை கல்லூரியில படிக்கிறதுக்கும் ஒரு ஆசிரியர் கிட்ட படிக்கிறதுக்கும் என்ன வேறுபாடு? இப்ப நீங்க பட்டப்படிப்பு பட்டய படிப்பு அதை தவிர அப்புறம் ஆசிரியர் பயிற்சி பட்டயம் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க, இதை தவிர என்ன வேறுபாடு இருக்குது?
அதாவது வந்து குருகுல முறையில கத்துக்கிறதுங்கிறது ஒரு வழி ஏற்கனவே, அது வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் குருகுல முறையில கத்துக்கிறதுனா அந்த பொறுமை வந்து மாணவர்களுக்கு இருக்குமான சந்தேகம். ஏன்னா ஒரு குருகுல முறையில அந்த குருவை பின்பற்றி கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் அவர் தொடர்ந்து அவருடைய நடவடிக்கைகள்லாம் செயல்படும் போது அவர் என்ன பாடுறாரோ அவர் என்ன வாசிக்கிறாரோ அது அப்படியே அவர்களுக்கு இயல்பாமிஞ்சு அது வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி செய்ய முடியாது. அப்புறம் வந்து இசையை கத்துக்கிட்டதுக்காக அந்த அவருடைய மாணவருடைய பெற்றோர்கள் இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈடுபடுத்துவாங்களான்னு சொல்ல முடியும். ஏன்னா உடனடியாக சம்பாதிக்கணும், ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அப்படி வேலைக்கு போகிறப்ப என்ன எதை படிச்சா, ஒரு மருத்துவம் படிச்சா, டாக்டர் படிச்சா வேலைக்கு போகலாம், இன்ஜினியரிங் படிச்சா, பொறியியல் படிச்சா வேலைக்கு போகலாம் அப்படின்னு தான் ஒவ்வொருடைய பெற்றோர்களுடைய சிந்தனை இருக்குது. அப்படி இருக்கும்போது இசையை கத்துக்கணும், இசையை கத்துக்கிட்டு அவங்க வந்து 10-15 வருஷத்துக்கு அப்புறம் வருவாங்கன்னா இதே மருத்துவ படிப்புல 15 வருஷத்துக்கு கத்துக்கிட்டு பிறகு வந்து அவங்க சம்பாதிச்சா போதுன்ற மாதிரி அவங்க நினைக்கலாம். ஆனா இங்க இசையில வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, கத்துக்கிட்டா உடனடியே வேலைக்கு போகணுங்கிறதுக்காக தான் எந்த ஒரு தொழிலுமே நடக்குது. அப்படி இருக்கும்போது இன்னைய காலகட்டத்தில் குருகுல கல்விங்கிறது வந்து அவ்வளவா இல்லை, என்ன வழக்கத்தில் இல்லைன்னே முழுக்க முழுக்க சொல்லலாம். ஏன்னா குருகுல கல்வி நிச்சயமா இல்லை. ஏன்னா பார்ட் டைமா கூட கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர முழு நேர கல்வியா வந்து யாருக்கிட்டே ஒரு குரு கிட்ட போய் ஒரு தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் விட்டு அவங்க இசை கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இல்ல. அதனால இப்போ இந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள் மூலமா எங்கள் கல்லூரி போன்ற நிறுவனங்கள் இசை கற்பிக்கத்துல ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா, ஒரு குரு வந்து அவர் விருப்பப்பட்டாதான் ஒரு பாட்டை கத்துக் கொடுப்பாரு, அவருக்கு தோன்றப்பதான் அவர் மாணவருக்கு சொல்லிக் கொடுப்பாரு, அது வரைக்கும் அவர் வந்து அது பக்கம் திரும்ப மாட்டார். ஆனா இங்க அப்படி இல்லை. இந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 3 ஆண்டுகளுக்கான பாடத்திட்டம், அதுல ஒவ்வொரு ஆண்டுக்கான பாடத்திட்டமாக பிரித்து, அதுல ஒவ்வொரு ஆண்டிலும் காலாண்டு அரையாண்டு முழு ஆண்டுக்காக பிரித்து, இப்படி அதிலே ஒவ்வொரு மாதத்திற்கான பாடத்திட்டத்தை பிரித்து, அப்போ அவர்களுக்கு வரும்பொழுது இந்த வருகை பதிவு, மாணவர்களுடைய வருகை பதிவு, ஆசிரியர்கள் கற்பிக்கும் அந்த பாடக்குறிப்பீடு, இதெல்லாம் அந்த துறையினுடைய தலைவர் அதை பராமரித்து சரியா நடைபெறுகிறதா, பயிற்சி அளிக்கப்படுகிறதா, பாடத்திட்டம் நடத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க முடிகிறது. இந்த ஒரு கண்காணிக்கிறவர் வந்து குரு கிட்ட போய் குருகுலத்தில் கத்துக்கிற இந்த முறையில வந்து இது நிச்சயமா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால இப்படி வரும்பொழுது என்னன்னா, ரொம்ப சீக்கிரமா இந்த துறையில கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அவங்க வந்து கத்துக்கிட்டு தெளிஞ்சு வெளியில போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த 3 ஆண்டுகள்ல அவங்களுடைய திறமை, அவங்களுடைய உழைப்பு வருது. இன்னொன்னு சொல்ல போனா, மற்ற மருத்துவமோ விஞ்ஞானமோ பொறியியலோ மற்ற எந்த துறையா இருந்தாலும் அந்த எல்லா துறையிலையும் நீண்ட நாள் ரொம்ப, அதை கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டு படிக்கிறாங்க, ஒரு பள்ளி கல்வியை முடிக்கிறாங்க, அதன் பிறகுதான் ஒரு கல்லூரி கல்வியை வந்து படிச்சு, அதன் பிறகு அவங்க ஒரு துறையை தேர்வு பண்ணி அந்த கல்லூரி கல்வியை முடிச்சுட்டு அதன் பிறகு வேலைக்கு போறப்ப கிட்டத்தட்ட அவங்களுடைய உழைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துலேருந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் படிச்சாதான் அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா இசையில் அப்படி இல்லை, 3 ஆண்டுகள் மட்டும் படிச்சான போதும். ஏன்னா 3 ஆண்டுகள் அவங்க ஏற்கனவே 12 வருஷம் படிக்கும்போது இந்த இசை படிப்பு அவங்க படிக்கல, இந்த 3 ஆண்டுகள்ல படிச்சுட்டு அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வராங்க. அந்த 3 ஆண்டுகள்ல படிக்கும்பொழுது இது ரெண்டுதான் இதுக்கு மூலதனம், ஒன்னு அவங்களுடைய உழைப்பு, இன்னொன்னு ஆர்வம். அந்த ஆர்வமும் அவங்க உழைப்பு இருந்ததுனா இந்த 3 ஆண்டுகள்ல ஒரு தலை சிறந்த ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர், ஒரு சம்பாதித்த ஊதியத்தை விட இங்க படிக்கிற இந்த 3 ஆண்டு படித்த ஒரு மாணவர் மாணவி கண்டிப்பா வருமானம் ஈட்ட முடியும் என்பது ஒரு நாங்கள் கண்கூடாக கண்ட ஒரு உண்மை. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற திரைப்படங்களில் பார்க்கும்போது எங்கள் மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் இப்போ வந்து பாடிட்டு இருக்கிறாங்க, நிறைய வந்து இசைக்கருவிகள் வாசிக்கிறாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி அந்த அளவுக்கு சீக்கிரம் வந்தாங்க, ரொம்ப குறுகிய காலத்தில் முன்னுக்கு வந்தவர்கள், மருத்துவ படிப்பு இல்ல பொறியியல் படிப்பு படித்தவர்கள் சம்பாதிப்பதை விட அதிகமாக சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. எங்கள் மாணவர்கள் பல மொழிகளிலும் திரைப்படங்களிலே அவர்கள் இசையமைப்பாளர்களாக இருக்கிறார்கள், பாடல் பாடுபவர்களாக இருக்கிறார்கள், மற்றும் வந்து இசைக்கருவிகளை மீட்டுபவர்களாக இருக்கிறார்கள். இப்படி பல வகையிலே அவர்களுக்கு ஊதியத்தை பெற்றுத்தர முடியும். இன்னும் சொல்ல போனால் இந்த 3 ஆண்டு படித்து இசையாசிரியர் பயிற்சி 1 ஆண்டு முடித்து 4 ஆண்டுகள் படித்த கோவை பகுதியில் இருக்கிற அத்தனை மாணவர்களும் எங்கள் கல்லூரியில் படித்த அத்தனை மாணவர்களும் 4ஆம் ஆண்டு அவர்களுடைய தேர்வுக்கு எழுதுவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு வேலை காத்துக் கொண்டிருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு 10,000 ரூபாய் அவங்க சம்பாதிக்கிறாங்க. இது கண்கூடான ஒரு உண்மை. இது இங்க படிச்சு முடிச்சா உடனடியாக வேலை கிடைக்குது. இந்த மாதிரி மற்ற துறையில அவங்களுக்கு உடனடியாக ஒரு 10,000 ரூபாயில வேலை கிடைக்குதுன்றது ஒரு உத்தரவாதம் கிடையாது. ஆனா எங்க கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு 10,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு கண்டிப்பா அமையுது. இது கண்கூடான உண்மை.
மற்ற கோர்சஸ் படிச்சு 15-20 வருஷம் வெயிட் பண்ணி பொருளீட்டுறதை விடவும் 3-4 வருஷத்திலே வந்து இசைத்துறை மாணவர்கள் வந்து லைஃப்ல செட்டில் ஆயிடுறாங்க அப்படிங்கறத ரொம்ப அருமையா சொன்னீங்க. எல்லாருக்குமே வேலை உத்தரவாதம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப முறையா நம்ம ஒரு கலைய படிச்சோம் அதுல தேர்ச்சி பெற்றுட்டோம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா ஒரு அரங்கேற்றம் தேவை. இதுக்கு இசை கல்லூரி வந்து அரங்கேற்றத்துக்கு ஏற்பாடு பண்றீங்களா?
நாங்க இசை கல்லூரி இது மாதிரி அரங்கேற்றம் நடத்துறதில்ல. ஆனா எங்கள் கலை பண்பாட்டுத்துறை வந்து பண்பாட்டு பலகணின்னு ஒரு நிகழ்ச்சி சென்னையில நடத்திட்டு வராங்க. அந்த பண்பாட்டு பலகணியில இந்த மாதிரி உள்ள கல்லூரியில படித்தவங்களும் இது இல்லாம வெளியில படிக்கிறவங்களுக்கும் ஒரு அரங்கேற்ற நிகழ்ச்சி அவங்க ஏற்பாடு பண்ணி அந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. இதுக்கான ஒரு குளிர்சாதன வசதி ஊட்டப்பட்ட ஏசி ஆடிட்டோரியத்தில் அவங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை வழங்குறதுக்கு அதுக்கான ஒரு தொகையை கொடுத்து இது எல்லாமே எங்கள் கலைப்பண்பாட்டுத்துறை நடத்துது. ஆனா இது எல்லாருக்கும் கொடுக்குறாங்களான்னு சொல்ல முடியாது. அரங்கேற்றம் பண்றதுக்கான முழு தகுதி இருக்கிறவங்க அது சம்பந்தமா அணுகி முதல்வர் மூலமாகவும் கலைப்பண்பாட்டுத்துறை ஆணையர் மூலமாகவும் இது அவங்க வந்து விண்ணப்பித்து அது முறையாக அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு அரசால் வழங்கப்படுகிறது. இது ஏற்கனவே கடந்த காலங்களில் நடைபெற்று வந்தது, இப்பொழுது கொஞ்சம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த கடந்த 1 ஆண்டுக்கு மேலாக சிறப்பாக நடைபெற்று அடிக்கடி இந்த நிகழ்ச்சிகளை அருங்காட்சியகம் சென்னை அருங்காட்சியகத்தில் உள்ள ஒரு அரங்கத்தில் ஏசியா ஹாலில் வந்து இது நடந்துட்டு வருது. இது வந்து எங்கள் கலைப்பண்பாட்டுத்துறை ஒவ்வொரு வாரமும் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன்.
எந்த ஒரு கலையும் பண்பாடும் பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் ரொம்ப அவசியம். அந்த மாதிரி வகையில இங்க என்ன நடந்துட்டு இருக்குது அதை சொல்லுங்க.
இங்கே டாக்குமெண்டேஷன் அவசியம் தான். இங்க ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து கலைப்பண்பாட்டுத்துறையின் மூலமா எங்க அரசின் மூலமா கலைப்பண்பாட்டுத்துறை எங்களுக்கு வந்து ஒரு இசை விழா நடத்துறதுக்கான ஒரு தொகையை ஒதுக்கி, ஏன்னா மாணவர்களும் மாணவருடைய பெற்றோர்களும் அந்த பகுதியில் உள்ளவர்களும் வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிக்கணுங்கிறதுனால இப்படி ஒரு ஏற்பாடு ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் எங்களுக்கு ஒரு தொகையை ஒரு நிதியை எங்களுக்கு ஒதுக்கி அதை செய்யறது ஒரு வழக்கத்தில் வந்துட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இசை விழாவை நடத்துறோம். இந்த இசை விழா வந்து நடத்தும்போது இதில் ரொம்ப ஒவ்வொரு துறையிலும் குரல் இசையோ வயலினோ வீணை பரதநாட்டியம் அப்படி இந்த துறைகளில் ஒரு தேர்ந்த இசை மேதைகள் கொண்டுதான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம். அந்த இசை மேதைகள் வந்து இங்கே கோயம்புத்தூர்லிருந்து இருக்கலாம், இல்ல சென்னையில பெரும்பான்மையா வந்து சென்னையிலிருந்து யார் இந்த துறையில மிகவும் பிரபலமானவர்களோ அவர்களை அழைத்து அவர்கள் வந்து இந்த மாணவர்களுக்கு நேரடியாக அவருடைய நிகழ்ச்சியை வழங்கி அவருடைய அறிவுரையை வழங்கினால் இந்த துறையும் அவருடைய இந்த துறையில் படிக்கும் மாணவர்களும் தங்களை வளர்த்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையிலே இதை நாங்கள் அரசினுடைய வழிகாட்டுதலுடன் கலைப்பண்பாட்டுத்துறையினுடைய நெறிமுறைகளுடன் நாங்கள் வந்து இந்த நடத்திட்டு வரோம். இதை இதுவரைக்கும் நாங்கள் வந்து டாக்குமெண்டேஷன் பண்றதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடல. ஆனால் இனி வருங்காலங்களில் அதை வந்து இதை வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சா எதிர்காலத்தில் இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த இப்போ இருக்கிற இசையினுடைய எப்படி இருந்தது 50 ஆண்டுகளுக்கு எப்படி இருந்ததுன்றதப்போ வருங்காலத்தில் வந்து ஆராய்ச்சித்துறை மாணவர்கள்லாம் வந்து இதை பயன்படுத்தணுன்ற ஒரு நல்ல நோக்கம் எங்களுடைய இதில் இருக்கு. அதை நாங்கள் இனிமேல் வந்து நடைமுறைப்படுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதாவது நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க, அரசோட நோக்கம் வந்து மரபும் தொன்மையும் மாறக்கூடாது, இசை கல்லூரியினோட நோக்கமே அதுதான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ சினிமா துறையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இன்டர்ஸ்பர்ஷன் ஆஃப் சாங்ஸ் ஃபியூஷன் எல்லா ராகங்களையும் உள்ளடக்கிதான் பாடல்கள் வருது. உங்களுடைய கருத்து என்ன அதை பத்தி?
அது அவங்களுடைய அந்த இசையில வந்து ஒரு பாடல்கள்ல சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய இசை அமைப்பு இருக்கும். அந்த ஒரு காட்சிக்கு தகுந்த மாதிரி தான் அந்த காட்சியை படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி அதுல இருந்து ஒரு ராகத்திலிருந்து இன்னொரு ராகத்துக்கு போய் அது அவங்களுடைய சுதந்திரம், அவங்க வகுத்துக்கிட்ட அந்த ஒரு பிரின்சிபல் கொள்கைன்னு சொல்லலாம். ஆனா இங்க அந்த மாதிரி ஒரு அந்த மாறி போற ஒரு சூழ்நிலை, ஏன்னா இங்க வந்து முழுக்க முழுக்க இந்த இசையால் இறைவனை வழிபடுவதுதான் குறிக்கோள்ன்றப்போ இங்க இருக்க அத்தனை வாக்கியக்காரர்களும் யாருமே வந்து ஆகா இந்த மலர் நல்லா இருக்குது, ஆகா இந்த கட்டணம் நல்லா இருக்கு அப்படி யாரும் இல்லை. இறைவா எனக்கு ஒரு வழிகாட்டு, என்ன கொண்டு எனக்கு சொத்து கொடு, சுகம் கொடு, பெரிய பங்களா கொடு, அதை கொடு, இந்த மாதிரி எனக்கு நல்ல நாட்டுல வந்து மழை இல்லை, மழை கொடு, என்னையே நீ கண்டுக்கல, உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்காதா, இப்படிதான் கேட்டு பாடும்பொழுது இதுல முழுக்க முழுக்க அந்த கிளாசிக்கல் மியூசிக்கினுடைய அடித்தளம் எல்லாமே அதுல தான், அந்த பாட்டினுடைய அமைப்புல தான் வருது. அதனால இதுல அந்த மாதிரி ஒரு எங்களுடைய கொள்கையை விட்டுட்டு, அதாவது தாய்ப்பால் எப்படி கலப்படம் இல்லாததோ, ஒரு இளநீர் எப்படி கலப்படம் இல்லாததோ, அதே மாதிரி கலப்படம் இல்லாத ஒரு நம்ம மறுபிசை இதுல எந்தவித கலப்படமும் இருக்காது. அதுல ஏன்னா இதுல எங்களுக்கு சமரசம் செய்து கொள்வதற்கான ஒரு சூழலை, நாங்கள் யாருடைய பின்னணிக்காக ஒரு காட்சி அமைப்புக்காக ஒரு பாடலை பாடவில்லை, இல்லை ஒரு அரசரை பாராட்டி பாடல் பாடவில்லை. நாங்கள் முழுக்க முழுக்க இறைவனை பாடுவதால் இறைவனை வந்து கேட்கிற இதுதான் இருக்கு, இல்ல இறைவனை வந்து மகிழ்ச்சி அவருடைய அழகை வர்ணித்து பாடுவோம், அவருடைய கிட்ட எங்களுக்கு இயலாமை சொல்லுவோம், இல்ல எங்க நாட்டினுடைய இப்படிதான் அந்த வாக்கியக்காரர்கள் ஏலிசைப்பளவர்கள் எல்லாம் அவங்களோட பாடல்களை பாடியிருக்காங்க. அதனால அப்படி வரும்போது எங்களுக்கு எந்த நிர்பந்தமும் இந்த எங்க கர்நாடக சங்கீதத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அதனால முழுக்க முழுக்க அப்படி வந்தாலும் எங்க வந்து எங்கள் பள்ளி மாணவர்கள் தவறு செய்தால் உடனே ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, இல்லப்பா அந்த இடத்துல சரியா இல்லை, இல்லப்பா அந்த இடத்துல சரியா பாடல, நீங்க வேற சோஸ்தானம் வருதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஆசிரியர்கள் கவனத்தில் வராது போச்சுன்னா அடுத்து முதல்வர்கள் வந்து அதை வந்து கண்காணித்து அதுல உள்ள ஒரு குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய, அந்த சங்கதி சரியில்லை, அந்த இடத்துல இன்னமும் டவுட் இருக்குது, அதாவது இந்த ராகமா இல்ல, சொல்ல போனால் ஒரு பாட்டு இருக்குன்னா கௌரி மனோகரில் சொல்லிக் கொடுத்த பார்த்து கௌரி மனோகரியா அந்த இடத்துல தோணல, ஆனா அது கீர்வாணியும் மாதிரியும் தெரியல அப்படின்னா அந்த இடத்துல சொல்லுவாங்க, ரெண்டுமே தெரியாம இருக்குது, ஆனா அந்த இடத்துல கரெக்டா சரியா தெரியணும் அப்படின்னு அதுக்கு மேல இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அதையும் மீறி போச்சுன்னா அதுக்கு மேல தேர்வாளர்கள் வரும்போது வந்து அவங்க பார்த்து சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பொதுமக்கள் முன்னிலையில அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு சிறிய குறைபாடு ஏற்பட்டவர்கள் அந்த இடத்துல கொஞ்சம் மாறுது, கொஞ்சம் பாத்துக்கலாம் அப்படின்னு என்ன சுட்டி காட்டுறதுக்கான ஒரு சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒரு செங்கல் கூட எங்களை வந்து அந்த வழிமுறை நெறிமுறையிலிருந்து விலகாம பாத்துக்கிற ஒரு பொறுப்பு எல்லா செங்கலுக்கு கூட உண்டு தான். நான் இப்ப மக்கள் கிட்ட நாங்க பேசும்போது சொல்றது, அதனால அந்த அளவுக்கு கரெக்டா பாத்துருப்பாங்க. எந்த இடத்துலயும் நாங்க யாருமே கேட்கல, யாருமே பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுடைய நிறுவனமோ இல்ல எங்கள் பள்ளி மாணவர்களோ இல்ல இங்கிருந்து முடிச்சுட்டு போய் வெளியில நாங்களே வந்து வெளியில கச்சேரி பண்ணும்பொழுது இது நாங்கள் வந்து நேரடியாக சந்திச்ச ஒரு அனுபவம். ஒரு சிறிய இடத்துல ஒரு கொஞ்சம் அதாவது அடிப்படையான எந்த மாற்றமும் செய்யவில்லை, இருந்தாலும் நம்ம கர்நாடக சங்கீதத்தினுடைய அமைப்பிலிருந்து சற்று மாதிரி ஒரு இந்துஸ்தானி ஸ்டைல ஒரு சின்ன ஒரு பிரயோகத்தை நாங்க பிடித்தோம் என்றால் கூட உடனடியாக பொதுமக்கள் வந்து ஏன் இவ்வளவு நாளும் அழகா பாடிட்டு அந்த ஒரு இடத்துல மட்டும் பண்ணீங்க, ஏன் இப்படி தேவை, இந்த ஒரு சின்ன கலப்படம் தேவையா என்று எங்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டிய அந்த ஒரு மக்கள் முன்னாடி தான் நாங்கள் எங்க கலையை கொண்டு போறோம். அதனால இந்த ஒரு மறுபிசை தொன்மையான கலை, எந்த ஒரு காரணத்திலும் அந்த பாதை சிறிய அளவு கூட மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழல் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கறது ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாகும்.
இசைய ரசிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா சார், ஏஜோ செக்ஸோ ஒரு தடை கிடையாது, எல்லா சூழ்நிலையிலும் ரம்யமான இசையை வந்து நம்ம ரசிக்கலாம். குளிக்கும் போது பாருங்க, சில பேர் பாடுறாங்க, சாப்பிடும் போது கூட சில பேர் முணுமுணுக்கிறாங்க, சோகமா இருந்தாலும் பாட்டு கேட்கறாங்க, அதீத சந்தோஷமா இருந்தாலும் பாட்டு கேட்கறோம். இப்ப கிராமிய பாடலாகட்டும், நாட்டுப்புற பாடலாகட்டும், கிளாசிக்கல் மியூசிக் ஆகட்டும், எல்லாத்திலயுமே ரொம்ப அருமையான இசை அதுல ஒளிஞ்சிருக்குது. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது இசைதான். அப்படிப்பட்ட இசை உங்களுக்கு பிடித்தமான ராகம் ஒண்ணு எங்களுக்காக பாடி காமிங்களேன்.
இல்ல எனக்கு பிடிச்ச ராகங்கள் வந்து எனக்கு கிளாசிக்கல் எதுவுமே எங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு பிடிக்காதுன்னு சொல்ல முடியும், எல்லாமே பிடிக்கும் தான். அதனால வந்து இதை எல்லா தரப்பு மக்களும் கேட்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த இசை சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சிங்கிறதுனாலையும் இது எளிமையான ஒரு தமிழ்ல எளிமையான ஒரு பாட்டை கொடுத்த அவரே அந்த பாடல் இசை இயல் இசை புலவராக இருந்து கொடுத்த இசைப்பேரறிஞர் எம் எம் தண்டபாணி சேர்வர்கள், அவர் ஒரு இசை இயல் இசை புலவர், தமிழும் தமிழ் இசையும் அறிந்தவர், பிறமொழி இசைகளையும் அறிந்தவர், நல்ல ஒரு தரமான கலைஞர், ஒரு கல்வியாளர், இசை கல்வியாளர். எனவே அவருடைய பாடல்களிலிருந்து இசை சம்பந்தப்பட்ட ஒரு பாட்டை மட்டும் இப்பொழுது நான் பாடுகிறேன்.
பாடி மகிழ்ந்திடுவோம் பண்பாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி மகிழ்ந்திடுவோம். பண்பாடும் திறத்துடனே பாவின் பொருள் உணர்ந்து பாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடும் திறத்துடனே பாவின் பொருள் உணர்ந்து பாடி மகிழ்ந்திடுவோம். நாடிய இசை நிலை, நாடிய இசை நிலை நரம்புகள் யாழினில், நாடிய இசை நிலை நரம்புகள் யாழினில், யாடிய இசை நிலை நரம்புகள் யாழினில், நாடிய இசை நிலை நரம்புகள் யாழினில் நாடிய இசை நிலை நரம்புகள் யாழினில் நாடிய இசை நிலை நரம்புகள் யாழினில் நயமுறும் இணை கிளை நட்பு பகையறிந்து பாடி மகிழ்ந்திடுவோம் பண்பாடும் திறத்துடனே பாவின் பொருளுணர்ந்து பாடி மகிழ்ந்திடுவோம் இசையின கூவாத ஈனநிலை அகற்றி இசையின கூவாத ஈனநிலை அகற்றி இசையின கூவாத ஈனநிலை அகற்றி இன்னியங்கள் முழங்க இன் தமிழ் பாட்டியற்றி இசையின கூவாத ஈனநிலை அகற்றி இன்னியங்கள் முழங்க தமிழ் பாட்டியற்றி அசை உடனே இசைத்து அசை உடனே இசைத்து அவையினர் போற்றவே 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 அறிவிற்கறிவான ஐயனையே நினைந்து பாடி மகிழ்ந்திடுவோம் பண்பாடும் திறத்துடனே பாவின் பொருள் உணர்ந்து பாடி மகிழ்ந்திடுவோம்
இந்த பாடல் ஆதி தாளத்தில் ஜீவந்திகா என்ற ராகத்திலே இசை பேரறிஞர் எம் எம் தண்டபாணி தேசியர் அவர்கள் இயற்றியது இது எளிமையான ஒரு தமிழில் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய தமிழில் அதிலும் இசை பற்றிய இந்த பாடலை அவர்கள் இயற்றியுள்ளதால் இந்த பாடலை நான் இப்பொழுது உங்கள் முன் வழங்கினேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்
ரொம்ப அருமையான ஒரு பாடல் கொடுத்தீங்க நன்றிங்க சார் இவ்வளவு இந்த பிஸி ஷெடியூல்லையும் உங்க நேரத்தை ஒதுக்கி நிலையத்துக்கு வந்து இசையை பற்றிய இசை கல்லூரி பற்றிய பல்வேறு உபயோகமான தகவல்கள் கொடுத்தீங்க விளக்கங்கள் கொடுத்தீங்க நன்றி வணக்கம்
இந்த நிகழ்ச்சியை வழங்க எனக்கு வாய்ப்பளித்த சமுதாய வானொலி நிலையத்தாருக்கும் அதனுடைய அனைத்து பணியாளர்களுக்கும் இது தொடர்புடைய அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் சார்பாகவும் எங்கள் கல்லூரி சார்பாகவும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்
என்ன நேயர்களே நிகழ்ச்சியை கேட்டீங்களா இசை கல்லூரியில் சுமார் 3 அல்லது 4 வருடங்கள் படிச்சு முடிச்சோன்னே வேலை கிடைப்பது உறுதி என்பதையும் மாசத்துக்கு குறைஞ்சது 10,000 ரூபாயாவது உறுதியா கிடைக்கும் சொன்னாங்க தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஆர். ராஜேந்திரன் அவர்கள் தகவல்கள் கேட்டு தெரிஞ்சிட்டாங்க என் கோமா